இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். மத்தேயு 11:28-29 மத்தேயு 11:28-29 ஆமென். சோத்ரம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாதல் தருவேன். ஆண்டவர் எப்படி இளைப்பாதல் தருவார்னு சொன்னால், ஆண்டவரோட நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நுகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாந்தமும் மனத்தாழ்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற நுகம் என்ன நுகம்னு கேட்டிங்கன்னா, சாந்தமும் மனத்தாழ்மை அப்படிங்கிற நுகம். நுகம்னா என்ன? நுகம்னா ஒரு மாட்டு வண்டிக்கு ரெண்டு மாடு போட்டுறதுக்கு உண்டான ரெண்டு கோல், ஒரு கோல் நீளமான குச்சி. இன்னொரு வழியில் சொல்லப்போனால், ரெண்டு பேருக்கு உண்டான உடன்படிக்கை, அதான் நுகம். புருஷனுக்கும் மனைவிக்கும் உண்டான உடன்படிக்கை, அதான் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள் அப்படிங்கிறதுல வந்து நுகம்னா இன்னொரு பேர் உடன்படிக்கை. அப்போ தேவனோடும் நம்மளோடும் இருக்கிற உடன்படிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையும். அப்போ சாந்தம் மனத்தாழ்மையும் இருந்தால் எப்படி நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ளணும்? மனத்தாழ்மையுமே. அதை கற்றுக்கொண்டால் நம்மளுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா, எப்பவுமே சாந்தமாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும். பெருமை வந்துருச்சு அப்புறம் அவ்வளோதான். கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தினந்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தையும் தாழ்மையையும் எப்பொழுதும் தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் கற்றுக்கொள்ளாமல் நாம் பாட்டுக்கு இருந்தோம்னா நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, மனசு அலைப்பாய்ந்துட்டே இருக்கும். இப்போ மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன ஆண்டவர் வச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தேவனுடைய வசனத்திலிருந்து அந்த சாந்தம்னா என்ன, மனத்தாழ்மைனா என்னங்கிறத தேடி பார்த்து நாம் தினந்தோறும் அவைகளை சிந்தித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவைகளை புதுசு புதுசாக கற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் தொடர்ந்து நம்மளுக்கு நீடித்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கப்பன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பணம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா இளைப்பாறுதல் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க, நிறைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா இளைப்பாறுதல் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு இளைப்பாறுதல். எப்படி சினிமா பார்க்கும்போது ஒரு மனுஷன் 3 மணி நேரம் தியேட்டரில் உட்காந்துருந்தானா, மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த சினிமா தியேட்டர் விட்டு வெளியில் வந்துட்டானா, அவ்வளோதான், திருப்பியும் பழைய மாதிரி ஆயிரும். அதை விட துக்கம் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி போதைக்கு அடிமையாகிறவங்க எல்லாரும் கொஞ்சம் குடித்தா நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க, குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இன்னும் சோகம் அதிகமாக போயிடும். அப்படி மனுஷன் இளைப்பாறுதலை தேடி எங்கெங்கேயோ போகிறான். அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதல் கிடைக்காம அவனுடைய துக்கம்தான் அதிகரிக்கிறது. அதனால் உண்மையான இளைப்பாறுதலும் சமாதானமும் தேவனுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுறது என்பது உண்மைதான், ஆனால் அப்படி ரட்சிக்கப்பட்டாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து சமாதானத்தை இல்லை சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் வாசம் செய்யும். அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இளைப்பாறாமல் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்முடைய இருதயத்தை முதல்ல அமைதிப்படுத்தணும். எரேமியா 6:16-19
எரேமியா 6:16-19
போதும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வழியில்லை நின்று பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ பூர்வ பாதைகள் என்ன, யாருக்காவது தெரியுமா எது பூர்வ பாதைகள்? அது ஆண்டவர் வழியில் போய் நின்று கேட்க சொல்கிறார். யாருக்கு வேணாலும் கேட்டுக்கோ, எந்த மதத்துக்காரங்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோ, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட வேணாலும் நீ கேட்டுக்கோ, எல்லா மனுஷர்கிட்டையும் கேட்டுக்கோ. வழியில் நின்று பூர்வ பாதை எதைன்னு கேளு, கேட்டு நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் நடவுங்கள். எது பூர்வ பாதை? இப்போ வாச வசனத்திலேயே அந்த பூர்வ பாதை எவைங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த பூர்வ பாதையில் நடக்கணும்னு சொல்லும்போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பூர்வ பாதை என்னங்கிறது, ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன என்ன பூர்வ பாதை? தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு செவிடாமல் போனாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொன்னால் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், அதான் பூர்வ பாதை. முதல் முதல்ல மனுஷனுக்கு ஆண்டவர் எழுத்து எழுதி கொடுத்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா, பத்து கட்டளை எழுதி கொடுக்கும்போது தான் முதல் முதல் எழுத்து எழுதி கொடுக்குறார். அப்போ மோசைகிட்ட நிறையா காரியங்களை சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. அப்போ அதுதான் பூர்வ பாதைகள். அந்த பூர்வ பாதைகளை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அப்படின்னா அநேக தீர்க்கதரிசிகளையும் நீதிமான்களையும் வைத்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படியுங்கள்னு சொல்லி எத்தனையோ காலகாலமாக ஒவ்வொரு தலைமுறையிலையும் மாறி மாறி தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் ஜனங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ பூர்வ பாதை என்னங்கிறது நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு அது அவசியம் இல்லை, நாங்களாக தனி ஒரு வழியை வச்சுருக்குறோம், அந்த வழியாக தான் நாங்கள் போவோம். இப்போ அந்த வழியாக போனால் என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்காது. இளைப்பாறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது உண்மையான இளைப்பாறுதல் இல்லை. எப்படி வந்து இந்த வனத்தில் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க, மான்கள் தண்ணியை தேடி தேடி போகும். இந்த வெயில் அடிக்கிறதுனால அந்த வெயிலினுடைய அலை பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். இங்கேருந்து அங்கே ஓடி போய் பார்த்தா தண்ணி இருக்காது, அது வெறும் சூடாக தான் இருக்கும். அங்கேருந்து திரும்பியும் பார்க்க தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், திருப்பியும் அங்கே வேகமாக ஓடி பார்க்க அங்கேயும் தண்ணி இருக்காது. அந்த மாதிரி காணல் நீராக தான் இன்றைக்கி வந்து மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது. மனுஷனுடைய பார்வையில் எங்கே ஆசீர்வாதம் இருக்குது, எங்கே சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி மனுஷன் ஒரு திட்டம் போட்டு ஓடுவான். ஓடி 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 போனால் என்னாகும், அங்கே சமாதானம் இருக்காது, இளைப்பாறுதலும் இருக்காது. இளைப்பாறுதல் இருக்கிற ஒரே ஒரு இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அது ஆண்டவர் மோசேயின் மூலம் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த பூர்வ பிரமாணமாகிய நியாயப்பிரமாணம். இப்போ அதன்படி சிந்தித்து தியானித்து நாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும்போது, நீ இவைகளை குறித்து பேசி உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் இவைகளை குறித்து பேசி உன் வீட்டிலே நிலைக்கால்களில் எழுதி அதை உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிப்பாய், ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அனுதினம் பேசணும், நம்முடைய வீட்டில் பல இடங்களில் எழுதி வைக்கணும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்திலையும் எழுதி வைக்கிறோம். எல்லா காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து நம்ம ஆலோசனை எடுக்கணும். ஒரு காரியம் செய்ய போகிறோமா, அந்த காரியத்துக்கு தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம் வேதத்திலிருந்து எடுத்து சிந்திக்கணும். அப்படி தெரியாமல் இருக்கும்போது அடுத்தவங்ககிட்ட கேட்கணும், அப்போ இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், இது எப்படி தேவனுடைய வசனத்தின்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கூட இசைஞ்சு போய் அவைகளை சிந்தித்து தியானிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது மனுஷனுடைய சுய எண்ணங்களின்படியும் சுய தோற்றங்களின்படியும் சுய திட்டங்களின்படியும் காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை. ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு, ஏன் இளைப்பாறுதல் இல்லை? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவில்லை. உண்மையாக சொல்லப்போனால் தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஸ்கூலில் 5 வருஷம் படிக்கிறதுக்கு ஒரு வகுப்பு பாஸ் ஆகிடலாம். 8வது படிக்கணும்னா 1 வருஷம் படித்தா போதும். படிப்பு வராதவங்களுக்கு 2 வருஷம் படிக்கலாம், இன்னும் படிப்பு வராதவங்களுக்கு 3 வருஷம் படிக்கலாம். ஆமாம், அதோட ஸ்டாப். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து சாகர வரைக்கும் படிக்கலாம், அனுதினமும் படிச்சுட்டு இருக்க வேண்டிய, எவ்வளோ படித்தாலும் சரி, ஆனால் தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் என்ன பட்டம் பதவி நோபல் பிரைஸ் வாங்கினாலும் அனுதினமும் வேதம் படிக்கணும், அனுதினமும் வேதத்தை படித்து சிந்தித்து தியானிக்க வேண்டும். நோபல் பரிசு வாங்கின அநேகர் வந்து பைபிளை படிச்சுட்டு இருக்காங்க, இன்றைக்கும் அவங்களும் படிக்கிறாங்க. காரணம், பைபிளில் தான் எல்லா காரியமும் இருக்குது. பைபிளை படித்து தான் இன்றைக்கி விஞ்ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு இளைப்பாறுதல் இருக்குது, எவ்வளவு சமாதானம் இருக்குது, அது கூட சேர்ந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை வச்சுருக்கிறார். விஞ்ஞானம் வச்சுருக்கிறார், சைக்காலஜி இருக்குது, அனாட்டமி இருக்குது, அஸ்ட்ரானமி இருக்குது. இப்படி உலகத்தில் நாம் எத்தனையோ ஸ்கூலில் படிக்கிற எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் வந்து பைபிளில் இருக்குது. நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்படி சிந்தித்து தியானித்தால் நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலாக இருக்கும், நம்முடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். அப்போ நாம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயாவது நாம் போனோம்னா எங்கேயும் சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்கணுன்னா நாம் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா 9:28, நெகேமியா 9:28. அப்ப நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிரும், ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உண்மையான இளைப்பாறுதல் கிடைச்சிரும். சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க, கடன் பிரச்சனை இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். அப்படின்னா மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்னா மறுபடியும் தேவனை விட்டு விலகி போய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய சுய திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே போடுவார்கள். சுய திட்டங்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கிறது, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போய் நிற்கிறது, மற்ற மனுஷர் கூட உடன்படிக்கை பண்ணுறது, தேவனுடைய வார்த்தையை மீறி மற்ற மனுஷர்களோடு உடன்படிக்கை செய்வது, தேவனுடைய வார்த்தையை மீறி பல திட்டங்களை நாமளே சுயமாக நிறைவேற்றுவது, அப்போ தேவனுடைய ஆலோசனைகளை மீறி நாமளே நம்மளுக்கு உண்டான ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து பல காரியங்களுக்கு செய்ய போவது. அப்படி செய்ய போகும்போது என்ன ஆகுது, அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு பொல்லாப்பாய் தெரிகிறது. அப்படி பொல்லாப்பு வரும்போது என்னாகும், நம்முடைய சத்துருக்கள் தான் நம்மளை ஆளுவார்கள். எப்படி சத்துருக்கள் ஆளுவான், கடன் வாங்கினவனுக்கு கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. மாதிரி எந்த ஒரு பிரச்சனையில் அகப்படும் போது நம்ம அகப்பட்டுட்டால் நம்ம அடிமையாக மாற வேண்டும். அதான் சத்துருக்கள், சத்துருக்கள் நம்மளை ஆளுவார்கள், அவன் தான் நம்ம மேலே ஆட்சி செய்வான். நான் சொல்கிறது நீ கேளு, எனக்கு இவ்வளோ மாதம் மாதம் பணம் கொடு, அல்லது எனக்கு இவ்வளோ காரியம் நீ செய்யணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மேலே வந்து அதிகாரம் செலுத்துறதுக்கு வேறு ஆட்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த கடலேருந்து விடுதலையாகி நீங்கப்படும் பொழுது நம்மளை யாரும் ஆட்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியாக நம்ம ஒரு தப்பு செய்யும்போது நாம் வந்து அதுக்கு அடிமைப்படுகிறோம். இப்போ மனசை ஒரு பாவம் செய்கிறான், குடிக்கு அடிமைப்பட்டிருந்தான் என்னாகும், அந்த குடி தான் அவனை வந்து ஆளுகை செய்யும். அந்த குடி என்ன பண்ண, இவனை அதிகாரம் பண்ணும், எனக்கு தினந்தோறும் ஒரு பாட்டில் குடிக்கிறதுக்கு வேணும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிப்பழக்கம் வந்து அவனை அடிமைப்படுத்தும். அப்போ அந்த குடிகாரனுக்கு யார் சத்துருன்னு கேட்டிங்கன்னா அந்த குடிப்பழக்கம் தான் அவனுக்கு சத்துரு. அவன் நினைப்பான் இந்த சத்துருக்கிட்ட இருந்து எப்படியாவது விடுதலையாகி வரலான்னு சொல்லி நினைப்பான். ஆனால் அந்த சத்துரு வந்து அவனை விடமாட்டான், நீ வந்து எனக்கு அடிமைப்பட்டதுனால நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்படும் பொழுது நம்மளை யார் ஆளுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சத்துருக்கள் தான் நம்மளை ஆட்சி செய்கிறார்கள். சத்துரு ஆட்சி செய்யணும்னா நம்மளுக்கு விரோதி இருப்பான், அந்த விரோதி தான் நம்மளை வந்து அடிமைப்படுத்துவான்னு சொல்லி கட்டாயம் இல்லை, மாறிடும். அப்போ அது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம், அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. அதில் வெளியில் வரணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியும், அல்லது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும், அல்லது அந்த எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில் வர முடியும். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், தேவன் நம்மளை சத்துருக்கிலிருந்து விடுதலை ஆகுவார். அப்போ அவர்களுடைய சத்துருக்களை ஆளும்படி அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர், அவர்கள் மனம் திரும்பி பாருங்கள், உடனே மனம் திரும்புறது தான் அங்கே நடக்குது. சத்துரு வந்துட்டானா உடனே மனம் திரும்பி ஆகணும். நான் அன்னைக்கு மனம் திரும்பினேன், நான் 2 வருஷத்துக்கு முன்னால் மனம் திரும்பினேன், நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இளைப்பாறுதல் இல்லையே, இன்றைக்கி சத்துரு நம்மளை ஆட்சி செய்கிறானே, நம்மளை வந்து ஒரு சுபாவம் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம மனம் திரும்பினா தான் இதிலிருந்து விடுதலை, மனம் திரும்பாத பட்சத்தில் இதிலிருந்து விடுதலையே இல்லை. அப்போ நாம் குறைகளை நாம் ஒப்புக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நாம் சாந்தமும் மனத்தாழ்மையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் நாள் நம்முடைய மனதை திருப்பும் பொழுது நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு மனம் திரும்புவது மட்டும்தான் தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களுடைய அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலை ஆக்கினீர் அப்படின்னா எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. எப்பப்போ நாம் மனம் திரும்புகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய சத்துருக்கிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புறது. மனம் திரும்புவதுல என்னென்னா தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு, ஆமாம் தேவனுடைய இரக்கம். அப்போ பாருங்க இங்கேயும் சாந்தம் மனத்தாண்மைங்கிறது அந்த நுகம் வந்து இங்கேயும் வருது, அநேக இரக்கத்தின்படி நம்மளை விடுதலை ஆக்கினார். அப்போ அவருடைய நுகங்கிறது வந்து சாந்தம மனத்தாழ்மை, அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய இரக்கத்தினால் நாம் சத்துருக்கிலிருந்து விடுதலை ஆகலாம், நாம் வியாதிகளிலிருந்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் அல்லது கடன் பிரச்சனையிலிருந்தும் எந்த விதமான காரியத்துக்கு நாம் அடிமையாயிருக்கிறோமோ அந்த அடிமையான காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆகி தேவனை நாம் சந்தோஷமாய் பார்க்க முடியும், அல்லது நம்முடைய இருதயத்தில் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். என்னாகமம் 10:33 என்னாகமம் 10:33 போதும். அப்போ தேவனுடைய உடன்படிக்கையை பெற்று சுமந்துட்டு மூணு நாள் போகிறாங்க. மூணு நாள் போய் 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 மூணாவது நாள் தான் அவங்க வந்து இளைப்பாடுற இடத்தை அந்த உடன்படிக்கையை பெட்டி காட்டுனது. அப்போ அன்றைக்கு மூன்று நாள் பிரயாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த இளைப்பாடுற இடத்தை அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மூன்று நாள் பிரயாணம் பண்ணி போகிறது? மூன்று நாள் நம்ம தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியோடு பிரயாணம் பண்ணி போனால் தான் நம்மளுக்கு இளைப்பாறுகிற இடத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எப்படி நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வரலாம்? சாத்திரம் சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுது? உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லலாம். அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருந்து நாம் வாழ்க்கையில் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய இளைப்பாறுகிற இடத்தை தேவனுடைய உடன்படிக்கை நம்மளுக்கு காட்டும். நாம் தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பயணம் செய்யும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுகிற இடம் எது அப்படிங்கிறது தேவனுடைய உடன்படிக்கை நம்மளுக்கு வழிகாட்டும். நாம் தேவனுடைய வார்த்தையோடு பண்ணின உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் உண்மையான இளைப்பாறுகிற ஸ்தலத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தேவனுடைய உடன்படிக்கையில் இல்லாமல் நாம் பயணம் செய்யும்போது நாம் இளைப்பாறுகிற இடத்தை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் அது நிரந்தரமான இளைப்பாறுதல் அல்ல, அது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு காணாமல் போயிடும், அது போலியான இளைப்பாறுதல். அப்போது நிரந்தரமான இளைப்பாறுதலை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையோடு செய்த உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் மூன்று நாள் பிரயாணம் செஞ்சால் போதும், மூன்று நாள் பிரயாணம் செஞ்சால் போதும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான இளைப்பாறுகிற இடம் எது அப்படிங்கிறது அந்த உடன்படிக்கையே நம்மளை காட்டிடும். நம்ம கண்டுபிடிக்கிறன்னு அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. அதனால தான் முதல் வசனத்திலேயே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையில நாம் கற்றுக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் நம்மளை வழி நடத்துகிறது. எப்படி வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஸ்கூலில் போய் படிக்கும்போது சாதாரணமாக போய் படிக்கிறான், படித்து வரும்போது அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது நல்ல ஒரு அறிவுள்ள மனுஷனாக வந்து அவன் வந்து மேலே வர்றான். அப்போ அவனை வழி நடத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவு, அவனுடைய படிப்பு. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறும் பொழுது அல்லது தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு முன்னேறும் போது நம்மளுக்கு உண்மையான இளைப்பாறுகிற இடம் எது அப்படிங்கிறத அந்த ஞானம் நம்மளை வழி நடத்தும். அப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நாம் தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து நாம் பிரயாணம் செஞ்சால் போதும் தேவனுடைய ஞானம் உண்மையான இளைப்பாறுதலை நம்மளுக்கு காட்டுகிறது. யாத்ரையாமம் 33 அதிகாரம் 12-14 வரை, யாத்திரையாமம் 33:12-14 வரை. போதும். அப்போ மோசே வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இத்தனை ஜனங்களை அழைச்சிட்டு கொண்டு போவேன்னு சொல்லி சொன்னீரே, அப்போ இது அழைச்சிட்டு போகும்போது எங்கூட உதவிக்கு ஒரு ஆள் அனுப்பணும்னு சொல்லி மோசே வந்து கேட்குறாரு. அப்போது யாரை நான் அழைச்சிட்டு போவேன், எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ அதை பற்றி கவலைப்படாத, அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ திரும்பவும் மோசே என்ன சொல்கிறாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததான் என்றால் நான் உம்மை அறிவதற்கும் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலம் என்றார். அப்போ ஆண்டவரை அறிகிறதற்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் வழியை அறிவதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆமாம், இத்தனை காரியத்தைக்கும் மோசே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு? ரொம்ப சிம்பிளான பதில் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் ரொம்ப எளிமையான பதில் கொடுத்துட்டார். என்ன பதில்னு கேட்டீங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு பாதம் தருவேன். அப்படின்னா தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவைகளை சிந்தித்து தியானிக்க வேண்டும். அப்போதான் தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து மோசே கேட்குறார், கிருபை வேணும், இரக்கம் வேணும், உம்முடைய வழியிலே அறி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எளிமையான பதிலை கொடுத்துட்டார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படின்னா நீ என்னுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்த என்றால், அல்லது நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுக்கல இழைப்பார்கள். அப்போ தேவனுடைய சமூகம் நம்ம கூட வந்ததுன்னா நம்மளுக்கு முதலாவது கிடைக்கிறது இழைப்பார்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து ஆண்டவர் என் கூட வர்றாரு, ஆண்டவர் எங்கள் ஊழியத்தில் கூட இருக்கார், எங்கள் குடும்பத்தில் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே இழைப்பார்கள் இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எத்தனையோ ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார், எங்கள் கூட வாசம் செய்கிறார், இந்த இடத்துல இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அங்கே தேவனுடைய சமூகம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை, அவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இழைப்பாடுகள் இருக்கிறாதாங்கிறத கண்டுபிடிச்சோம்னா போதும், அங்கே ஆண்டவர் அவங்க கூட வாசம் பண்ணுகிறாரா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பாடுகள் வேணும், நம்முடைய குடும்பத்தில் இழைப்பாடுகள் வேணும், நாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கும்போது இழைப்பாடுகள் உள்ள ஜனங்கள் என்று மற்றவர்கள் நம்மளை சொல்ல வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதலுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தால் மட்டும்தான் தேவனுடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும். அல்லது தேவனுடைய உடன்படிக்கையில் நினைத்திருந்தால் மட்டும்தான் அந்த உடன்படிக்கை நம்முடைய இழைப்பாறுகிற இடத்தை, அதுக்கு இழைப்பாறுகிற இடத்தை வழிகாட்டும். அப்போ தேவனுடைய இரக்கமும் சமாதானமும் நம்மளே நிலைத்திருக்கும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் இழைப்பாறுதல் உள்ள ஜனமாக நாம் இருக்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தான் இவ்வளவு அடங்கியிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நாம் முதல்ல மனந்திரும்பணும். மனந்திரும்பி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானித்து நாம் கற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் கற்றுக்கொள்ளாமல் நாம் அன்னைக்கு நான் பைபிள் ரெண்டு தடவை படித்தாச்சு, மூணு தடவை படித்தாச்சு, இன்னும் படித்தேன்னா திரும்ப திரும்ப படித்ததாக தான் படிக்க வேண்டியதாக இருக்குது, ஜெபம் பண்ணால் பண்ண ஜெபத்தையாவது திருப்ப திருப்ப பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய வார்த்தைகள் மனுஷருக்கு நன்மை செய்யாதோ. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து வல்லமில்ல சமட்டியை போல இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது ஒரு மனுஷனுடைய இருதயங்களை ரெண்டாக பிளக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தையும் அது வந்து பிளக்கும், நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய பாவங்களையும் நம்மளுக்கு அது உணர்த்தும். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் போது இன்றைக்கு வேண்டிய காரியங்கள், இன்றைக்கு நாம் செய்த தவறுகள், இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிற புதிய புதிய காரியங்களையும் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது விடிய காலத்து வெளிச்சம், அவர் விடிவில்லையாக இருக்கிறார் அப்படின்னா என்றைக்குமே விடிவில்லையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறார். இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் சொன்னால் நம்முடைய சோதனையிலே கஷ்டத்திலே நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சோதனை காலத்திலே தப்பிக்கும்படி தேவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து அன்னைக்கே படித்து முடித்தாச்சு, அதனால் இந்த படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பைபிள் ஸ்கூல் படித்து முடித்தாச்சு, அதனால் இந்த பைபிள் ஸ்கூல் பைபிளை படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், ஆண்டவர் வந்து எல்லா இதுலேயும் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருந்தோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான இளைப்பாறுதலை நாம் அடைய முடியும். எரேமியா 31:1-2 போதும். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் மனாந்தரத்தில் இறக்கம் பெற்றது அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி மீந்த ஜனம் மனாந்தரத்தில் இறக்கம் பெற்றது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கிடைக்கிற நியாய தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. உண்மையாகவே நாம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். மழை ஆஸ்பத்திரியில் போனால் பார்க்கலாம், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளானவங்களுடைய நிலைமையை பார்க்கணுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் பார்க்கலாம். அப்போ இயற்கை சீற்றத்தெல்லாம் அடிபடுறது, அப்புறம் விபத்துகளில் சிக்கிறது, அப்புறம் நோயில் வந்து கஷ்டப்படுறது, இதெல்லாம் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பின ஜனங்கள் இறக்கம் பெற்றிருக்காங்க. அப்போ நம்மளாம் இன்றைக்கி தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பிது வந்து இறக்கம் பெற்றிருக்கிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு வந்து திருவிழா கொண்டாடி இருக்காங்க, திருவிழா கொண்டாடி பட்டாசு வச்சு காலையில் 3 மணி வரைக்கும் பட்டாசு வச்சுருக்காங்க. பட்டாசு வச்சு வெடித்து 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 இந்த பட்டாசெல்லாம் வச்சுருக்கிற அந்த ரூமுக்கு தீ போயிடுச்சு. வெடித்ததில் பெரிய பில்டிங் வந்து தரமட்டமாகி போச்சு, பெரிய பில்டிங் தரமட்டமாகி காலையில் 8 மணி வரைக்கும் நியூஸ் பார்த்தீங்கன்னா 80 பேர் காலி, 80 பேர் அப்போவே செத்துட்டாங்க, 400 பேர் தீ காயத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போ தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கல. அவங்க என்னமோ வந்து திருவிழா கொண்டாடுறதுக்கு போகணும், அதே பண்ணணும் இதே பண்ணணும்னு சொல்லி ராத்திரி முழுவதும் வந்து கஷ்டப்பட்டு அதை இதையும் பண்ணாங்க, கடைசியில் அவங்களுக்கு இழைப்பாறுதலே இல்லை, வெடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க. அப்படி வந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வந்து சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை செய்யறதுக்கு போகிறாங்க, அப்படி போகும்போது அதுலேயே அவங்களுடைய மரணம் சம்பவிக்கிறது. அப்படியாக நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி மீந்து இருக்கிறோம். நம்ம தேவன் கொஞ்சம் மீதியாக வைக்காது இருந்தாரானால் நாம் சோதோம் குமாரை ஜனங்களைப் போல நாம் இருந்திருப்போம். சோதோம் குமார ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நியாய தீர்ப்பு, கண்ணை மூடி முடிஞ்சிருக்கும்ல அந்த பட்டணம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு. அப்போ ஆண்டவர் வந்து நம்மை கொஞ்சம் மீதியாக வைத்திருக்கிறார். அப்படி மீதியாக வைக்காது இருந்திருப்பாரானால் நாமும் அந்த மாதிரி நியாய தீர்ப்பில் அகப்பட்டு நம்முடைய எல்லா உடம்பிலையும் நாம் இழந்திருப்போம். இப்போ ஆண்டவர் நம்ம மேல் இறக்கம் வைத்ததுனால தேவன் நம்மை கொஞ்சம் மீதியாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறபடியினால் இவருடைய ஆத்மா வந்து என்ன நினைக்குதுன்னா, நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சா போதும், அது லேட்டாக கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நம்ம அமைதியாக இருப்போம். ஆண்டவருடைய முகமே வந்து சாந்தம் மனத்தாழ்மை. உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அதை பெற்றுக்கொள்ளணும்னு வேகமாக போகிறதில்ல, ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற அமைதியும் பொறுமையும் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறது. மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுய முயற்சியில் எனக்கு இது வேணும் அதை அடையணும்னு சொல்லிட்டு அந்த பொறுமை இல்லாமல் இறக்கம் இல்லாமல் முந்தி முந்தி போகும்போது என்ன ஆகுது, அது அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஆபத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அமைதலாக இருந்து பொறுமையாக இருந்து தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்கும் பொழுது நிரந்தரமான இழைப்பாறுதல் அல்லது உண்மையான சமாதானம் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட போகிறார். அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பின நாம் அப்படியாக தப்பி நாம் இருந்து தேவனுடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்து நாம் முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற எல்லா முயற்சிகளும் எடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானிப்போம். உபாகமம் 12:9-13 உபாகமம் 12:9-13 போதும். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கும்போது அவன் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் உங்களுக்கு கொடுக்கும் இழைப்பாறுதலுடைய சுதந்திரத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் போது அப்படின்னா யோர்தானை கடந்தாதான் ஒருத்தன் வந்து இழைப்பாறுதலை பிரவேசிச்சிருக்கான்னு அர்த்தம். யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது, இப்போ யோர்தானை கடக்கிறதுனா எப்படி உண்மையான இழைப்பாறுதலை நாம் அடையணும்னா யோர்தானை கடந்து போகணும். எப்படி யோர்தானை கடக்கலாம், யோர்தானுடைய அந்த கரையும் பசுமையாக இருக்கும் இந்த கரையும் பசுமையாக இருக்கும். யோர்தானை கடக்கிறதுக்கு நம்ம வந்து நிற்கிறோம்னு வைங்களா, ஆற்றுக்கிட்ட ஆற்றுனுடைய இந்த கரையும் பசுமையாக இருக்கும் அந்த கரையும் பசுமையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ யோர்தானை கடந்து போகணும். எப்படி கடக்கிறது, யோர்தான் கரை பச்சையாக இருக்குதுன்ட்டு முன்னால் பார்த்தோன்னே இந்த பக்கமே நிறைய பேர் நின்றுட்டான். யோர்தானுங்கிறத தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள், நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆனால் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு யோர்தானுடைய இந்த கரையும் பச்சையாக இருக்கிற மாதிரி பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் யோர்தானை கடந்து போய் இருக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆனால் யோர்தானை கடக்கும்போது பார்த்தீங்கன்னா 12 அந்த கடக்கிறதுல 2 வந்து கடக்கவே இல்லை, இங்கேயே நல்லா இருக்குன்னு இங்கே இந்த பக்கமாக இருந்துட்டாங்க. அப்படி இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வந்த பொழுது பூமிக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா அங்கேயே உட்காந்துட்டாங்க, டென்ட் அடிச்சிட்டாங்க. நாங்கள் யோர்தானை கடந்து அந்த பக்கம் வர்றோம், வந்துட்டு திரும்பியும் இந்த பக்கம் வந்துடுவோம், அதனால் எங்களை விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி முதலே வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அது மோசம் இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க. யோதான வேவு பார்க்கறதுக்கு வந்தால் யோதான் இந்த கரையும் பச்சையாக இருக்குது, அந்த கரையும் பச்சையாக இருக்குது, நாங்கள் யோர்தானை கடந்து வந்தாலும் நாங்கள் யோர்தான் இந்த கரையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை கோத்திரம் சொல்லிட்டாங்க. பைபிளை முழுவதுமாக படித்தவங்களுக்கு தான் இந்த கதையெல்லாம் தெரியும். அப்போ யோர்தானை கடந்து போகும்பொழுது நித்தியஜீவ வார்த்தையினுடைய ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்த தேசத்தினுடைய ஆசீர்வாதம், அல்லது பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதம், யோர்தானை கடக்காமல் இந்த பக்கம் இருக்கும்போது அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ யோர்தானை கடந்து போகும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு பலிபீடம் கட்டணும். பலிபீடம் கட்டி அங்கே வந்து தசம்பாகத்தையும் காணிக்கையும் ஏறெடுக்கிற எல்லா படைப்புகளையும் அங்கே தான் செலுத்தணும். இது யோர்தானை கடந்த ஜனங்களுக்கு மட்டும்தான். அப்போ யோர்தானை கடந்து போகிற சமயத்தில் அங்கே வந்து ஒரு இடம் இருக்கும், தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் வச்சுருப்பார், அங்கே தான் வந்து நீ பலி செலுத்தணும், அங்கே தான் எல்லா காரியம் செய்யணும், அங்கே தான் வந்து எல்லாமே வந்து நீ வந்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசம்பாகம் இது எல்லாமே ஒரு இடத்துல தான் நீ கொடுக்கணும். ஆமாம், கண்ட இடங்களெல்லாம் நீ பலி செலுத்த வேண்டாம். அப்படின்னா கண்ட கண்ட ஊழியத்துக்கு கண்ட கண்ட ஆராதனை ஸ்தலத்துக்கு நீ ஓடாத. உனக்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு இளைப்பாருகிற ஒரு மெய்ப்பனை கட்டளையிடுவேன், அந்த இளைப்பாருகிற மெய்ப்பனை என்ன பண்ணுவான், அவனும் உன்னை இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துவான். யோர்தானை கடந்து போனதுக்கு அப்புறம் இளைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நித்தியஜீவ வார்த்தையில் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு பலிபீடம் உண்டாயிருக்கும். அந்த பலிபீடத்தில் ஆசாரி இருப்பான், நேவி இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் வந்து அங்கே தான் அவங்களுடைய பொருத்தனைகளையும் தசம்பாதத்தையும் காணிக்கையும் நீங்கள் வந்து செலுத்த வேண்டும். அப்போ அங்கே உன்னையும் உன்னுடைய குமாரரும் குமார்த்திகளும் வேலைக்காரரும் இருந்து அங்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருப்பீர்களாக. அதை விட்டு போட்டு நீ கண்ட இடத்துலெல்லாம் சர்வாங்க தகன பலியில் இடாதபடிக்கு எச்சரிக்கையாரு அப்படின்னா, ஒரு வாரம் இந்த ஆராதனைக்கு போகிறது, அடுத்த வாரம் வேறொரு ஆராதனைக்கு போகிறது, அதுக்கடுத்த வாரம் இன்னொரு ஆராதனைக்கு போகிறது, இப்படியே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஆமாம், ஒவ்வொரு ஆண்டு சொல்கிற மாதிரி இது போர் அடிக்குது, இந்த அந்த சபைக்கு போய் பார்ப்போம், அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த சபைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறது நிறைய பேர் அப்படி அலைஞ்சிட்ருப்பாங்க. இந்த சபையில் போனால் ராபாஜனம் தரமாட்டேங்கிறாங்க, அந்த சபையில் போனால் ராபாஜனம் கிடைக்கும், அங்கே யார் என்னன்னு ஒன்றும் கேட்க மாட்டாங்க, போனோன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ராபாஜனத்துக்கு வேண்டி ஓடுற சபைகள் இருக்குது, இருக்காங்க. அதே மாதிரி தசமாக காணிக்கு கொடுத்தியான்னு கேட்காத சபைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சபைக்கு போனால் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ தசம்பாகம் கொடுத்தியா காணிக்கு கொடுத்தியா என்னன்னு கேட்க மாட்டாங்க. அங்கே போய் பார்த்துட்டு நம்ம எதாவது விருப்பப்பட்டு கொடுத்துட்டோன்ட்டா போதும், அதை அவங்க வாங்கிக்குவாங்க. அப்படி வந்து இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது. இப்படியாக கண்ட கண்ட இடத்துக்கு நீ அலையாத, நீ வந்து யோர்தானுடைய கரையை கடக்கும் பொழுது, நித்தியஜீவ வார்த்தைகளை கடந்து நீ வரும் பொழுது உண்மையான இளைப்பாறுகிற ஸ்தலம் ஒன்று உண்டாயிருக்கும். அந்த இடத்துல நீ தேவனாக எல்லா காரியங்களையும் செய்து நீ இளைப்பாறுவாயாக. அப்போ அந்த இடத்துல தான் வந்து தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்துலே ஒரு கோத்திரம் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் நீ சகனபலியும் செய்வாயாக. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல தான் செய்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அந்த ஊழியத்துக்கு போவோம், அங்கே உதவி செய்வோம், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வடந்தியால் வந்து ஊழியம் செஞ்சு கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உதவி செய்வோம், ஆண்டவருடைய காணிக்கை தானே எல்லாருக்கும் போய் சேருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 நிறைய பேர் தன்னுடைய மனம் போன போக்கில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதுல, ஆண்டவர் எங்கே பிரியமாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அவர்களுக்கென்று ஆராதிக்கிற ஒரு இடம் உண்டாயிருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அவர்கள் பொருத்தனையிலும் சர்வாங்க தகன பலிகளையும் தசம்பாகனையும் காணிக்கையத்தையும் ஏறெடுக்கும் படைப்பும் எல்லா படைப்புகளையும் அங்கே கொண்டு வந்து நீ செலுத்துவாயாக. நீ வந்து கண்ட கண்ட இடத்துலலாம் ஆராதனை செய்கிறதுக்கு அலையாத. அப்படி அலைஞ்சினா எப்படி என்னவாக இருக்கும், உன்னுடைய ஆத்மா இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவன் தீர்மானிக்கிற இடத்துல நம்ம பரிசுத்தாவியின் உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும் போது அந்த பரிசுத்தாவி அந்த இளைப்பாறுகிற இடம் என்னங்கிறது அது நம்மளுக்கு வழிகாட்டும். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது அந்த வார்த்தை நம்ம இளைப்பாறுகிற இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம். அப்படி தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்காமல் இருக்கும் பொழுது அல்லது பரிசுத்தாவியினுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தான் மனசு என்ன பண்ணுறான்னா கண்ட கண்ட இடத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஓடுறது. அப்படி இல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நாம் நிலைத்திருப்போம். உபாகமம் 25:13-19 உபாகமம் ஒரு மனுஷன் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிட்டான். அப்ப இளைப்பாறுதல பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ இந்த காரியத்தை மறக்கவே மறக்க கூடாது. இளைப்பாறுதலா இருக்கிற சமயத்துல இந்த காரியத்தை மறந்தினா உனக்கு இளைப்பாறுதல் நஷ்டப்படும். என்ன காரியம் அப்படின்னா, உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவிதமான நிறைய கற்களை வைக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வீட்டிலே பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். யார் அர்த்தம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் 15 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். இளைப்பாறுதலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை நாம மறக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுத்துருக்காரா, இந்த காரியத்தை மறக்கக்கூடாது. அமலேக்கினா நாம் என்ன பண்ணணும்? நிக்கிரகம் பண்ண வேண்டும், அவனை அழிய பண்ண வேண்டும். கள்ளத்தராசு, கள்ளத்தராசு வியாபாரி தான் பண்ணுவான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நம்மெல்லாம் வியாபாரி இல்லையே, நம்மெல்லாம் சாதாரண மனுஷன் தானே. உன் பையிலே பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்கள், எடைகள் நிறைய இருக்குதாம நம்ம பையில, நம்முடைய இருதயத்தில். அப்புறம் வீட்டிலே இல்லை, அது இல்லை அப்படின்னா பாரபட்சம் பார்க்கறது, பாரபட்சம் பார்க்கறது, பாரபட்சம் பார்க்கறது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நீதியை நிறைவேற்ற வேண்டும். இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நாம் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீதி நியாயத்தை உண்மையாக நிறைவேற்ற வேண்டும். அவன் கட்சியில் இருக்கிறான், அவன் பெரிய பணக்காரன், அதனால் அவன் செய்கிற தப்பை கண்டுக்கூடாது, அதனால் இவன் இப்படிப்பட்டவன், அதனால் இவங்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது, இவன் பண்ண தப்பை நாம் விவரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போகக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நீதியும் நியாயமாக எல்லாரிடத்துலையும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும். பாரபட்சம் பார்த்தோம்னா என்னாகும், என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அமலேக்கியன் வந்து அமலேக்கி, அது வந்து பாரபட்சம் பார்த்தா அதனுடைய அந்த சுபாவத்தினுடைய பேர் வந்து அமலேக்கியருடைய சுபாவம். இந்த அமலேக்கியர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சிங்காசனத்துக்கு விரோதமானவர்கள். அப்படின்னா நம்முடைய இழைப்பாருகிற இடத்துக்கு விரோதமானவர்கள். அதனால் அமலேக்கின் பெயரை வானத்தில் கீழ் இராதபடி அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். பாரபட்சங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. பாரபட்சங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தின்படி நீதி நியாயங்களை நாம் செய்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். யாத்திராமம் 17:8-16 வரை. யாத்திராமம் இல்லை, யாத்திராமம் 17:8-16 வரை. அமலேக்கு என்ன பண்ணுறான்னா, யுத்தம் செய்ய வர்றான். யுத்தம் செய்ய வரும்போது மோசே போகிறாரு, ஒன்றை கையை ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டாரு. ஒன்றா யுத்தம் நடக்குது, ஜெயிச்சுட்டே இருக்காங்க. மோசே கையை வந்து சோர்ந்து போகிறதுனால இப்படி கீழே போகும்போது உடனே அமலேக்கு ஜெயிக்கிறான். உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் நின்று உக்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படின்னா தராசுடைய கல் நேராக, இடக்கல் நேராக இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஜெயம் நடக்குது. அந்த தராசில் வந்து ஆமாம், ஏதாவது ஏமாத்துற மாதிரி இருந்ததுன்னா, கள்ளத்தராசு இருந்ததுன்னா அவங்க வந்து தோற்று போகிறாங்க. அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த யுத்தத்தை வந்து ஜெயமாக முடிச்சு குடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நினைவு கூறும்படி இதை புஸ்தகத்தில் எழுதி வைன்னு சொல்கிறாரு. அப்போ அமலேக்கு வந்து சிங்காசனத்துக்கு விரோதமானவன், தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடக்கும். அப்படின்னா பாரபட்சம் பார்க்குறவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவர்கள். ஊழியத்தில் பாரபட்சம் பார்க்குறவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தங்களுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாகவே அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். அப்படியாக அமலேக்கியுடைய பெயரை வானத்து கீழ் இல்லாமல் நீ வந்து நிக்கிரகம் பண்ண வேண்டும். இப்போ வந்து வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுத்துட்டாரு. எப்பன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அங்கே இழைப்பாறுதலை கொடுத்துட்டாரு. இழைப்பாறுதலை கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ராஜாவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார், சவுல் ராஜா. அப்போ சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க, ஆனாலும் வருகிற வழியிலே அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை வந்து மடங்கெடுத்ததுனாலே நீ என்ன பண்ண, நீ யுத்த இராணுவத்தை கூட்டிகிட்டு போய் அந்த அமலேக்கியர்களை முழுவதுமாக நிக்கிரகம் பண்ணிட்டு வான்னு சொல்லி சொன்னார். சவுல் என்ன பண்ணா, அமலேக்குடைய ராஜாவை உயிராட பிடிச்சிட்டான். அப்புறம் ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்து உடனே சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, எல்லாம் போனதெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ உடனே என்ன கேட்குது சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காதில்? ஆடு மாடு பயங்கரமாக சத்தம் போடுதாங்க. என்னுடைய காதுகளில் விழுகிற சத்தம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ சவுல் என்ன சொல்கிறாரு? நான் பலி செலுத்த கொண்டு வந்தாங்கிறாரு. பலி செலுத்த கொண்டு வந்து சொல்லி என்னாலும் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கலாம். உங்கள்கிட்ட நான் சொன்னது என்ன? சகலவற்றையும் நிக்கிறாங்க பண்ணிட்டு வான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த காரியத்தை செய்தபடினாலே இன்னையோட உன்னுடைய ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்குகிறது. ஆண்டவர் வந்து வேறொருத்தனுக்கு அந்த ராஜ்ய பாரத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமலேக்கு ராஜாவை அவனை கொண்டு வர வச்சு அமலேக்கு ராஜாவை சாம்பல் தீர்க்கதரிசியை கொள்கிறார். அப்படின்னா இந்த சவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அமலேக்கீரை வந்து யுத்தம் பண்ண போகும் பொழுது அங்கே போய் என்ன பண்ணிட்டார்னா பாரபட்சம் காமிச்சிட்டார். குளுமையானவங்களை கொண்டு வந்து பலி செலுத்துறதுக்கு வேணும்னு அப்படி பிடிச்சிட்டு வந்துடலாம், ஆண்டவருடைய காரியத்துக்கு வேணும்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பலி செலுத்துறதுக்கு வேணும்னா சாமுவேல் தீர்க்கதரிசி ஒன்றுமே சொல்ல மாட்டார் அப்படின்னு தேவனுடைய வார்த்தைகளை மீறி தன்னுடைய ஆலோசனையின்படி பாரபட்சமாக பார்த்து கொஞ்சம் காரியங்களை செஞ்சுட்டு வந்ததுனால சவுளுடைய சிங்காசனம் அன்னைக்கே காலியாக போச்சு. கடைசியில் என்னாச்சு, இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமலேக்கியர்களுடைய யுத்தத்துக்கு சவுல் ராஜா போகிறாரு. சவுல் ராஜா போகும்போது அங்கே யுத்தத்தில் வந்து எதிரிகள்லாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சவுல் வந்து தன்னுடைய பட்டயத்தை நட்டு தன்னுடைய பட்டயத்தின் மேலேயே விழுந்துட்டார். அப்படின்னா தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டார். தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு சாகலை. சாகாமல் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், குற்றுயிரும் கொலையுருமாக இருந்து தராசு தட்டு ஆடுற மாதிரியே ஆடிட்டு இருந்தார். நான் பாரம் வச்ச காமிச்சதுனால இந்த பக்கம் சாகணும்னு நினச்சா இப்படி வந்துட்டார், இப்படி போகணும்னு நினச்சா இப்படி வந்துட்டார். அந்த தராசு தட்டு மாதிரியே ஆடிட்டு இருந்தார் பாரபட்சம் காமிச்சதுனால. கடைசியில் சவுளை கொண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமலேக்கியன் தான். அப்போ அமலேக்கியர்கிட்ட ஆண்டவர் சொல்கிற காரியத்தை முழுவதுமாக நீ செய்யணும், பாரபட்சம் பார்க்குறவங்கள முழுவதுமாக நீ ஆட்டணும், பாரபட்சமே இருக்கக்கூடாது, தேவனுடைய வசனத்தின்படி தான் நீ தீர்ப்பு செய்யணும். சபையில் ஒரு தீர்ப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, அது எப்படி செய்யணும்? தேவனுடைய வசனத்தின்படி தான் அந்த தீர்ப்பு செய்யணும். ஐயோ இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க படித்தவங்க, இவங்க சபைக்கு நிறைய உதவி செஞ்சவங்க, இவங்க உதவி செய்யாதவங்க, இவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் வந்து பாரபட்சமாக காரியத்தை செய்யக்கூடாது. தேவனுடைய வசனத்தில் என்ன பிரமாணத்தில் என்ன இருக்குதோ அதன்படி தான் நம்ம தீர்ப்பு செய்யணும். அப்போ தேவனுடைய வசனத்தின்படி தான் நம்ம காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு இழைப்பாறுதல் இருக்கிற சமயத்தில் நான் பாரபட்சம் காமிச்சோம்னா நம்முடைய இழைப்பாறுதல் நம்மகிட்ட கெட்டு போய்விடும். இப்போ அநேகருக்கு ஆண்டவர் இழைப்பாறுதலை கொடுத்துருக்கார். அப்படி இழைப்பாறுதல் கொடுத்திருந்தாலும் இந்த பாரபட்சங்கிற கள்ளத்தராசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடுகிறது, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை நாசமாக்குகிறது. அப்போ நம்முடைய இழைப்பாறுதலை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்முடைய ஆத்மா இழைப்பாறுதலை அடைகிறது. அப்படி இழைப்பாறுதல் இல்லாதவங்க தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து நடக்கும்போது அந்த உடன்படிக்கையானது நம்ம இழைப்பாறுகிற இடத்தை தேடி காட்டும்படி அந்த வார்த்தை நம்மளுக்கு வழி நடத்துகிறது. அதனால் தேவ ஜனங்கள் இழைப்பாறுதலாக இருக்கிறதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய நுகத்திலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக அல்லது தேவனுடைய வார்த்தையிலே உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டவர்களாக இருந்து காரியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இழைப்பாறுதல் உள்ளதவைகளாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இழைப்பாறுதல் உள்ளவைகளாக இருக்கிறது. அதனால் நாம் இழைப்பாறுதல் அடையும் பொழுது நாம் மற்றவர்களுக்கும் அந்த இழைப்பாறுதலை வழிகாட்ட முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.